தமிழ் மக்களுக்கு எமது அன்பான வணக்கங்கள். நமது அன்பின் குரல் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஏலிம் தமிழ் சபையானது ஞாயிறு தோறும் காலை 10 மணிக்கு தமிழ் ஆராதனையை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். நம்முடைய தாய்மொழியாம் தமிழிலே தேவனை ஆராதிப்பது எவ்வளவு மேன்மையானது! உங்களையும் குடும்பமாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய கிருபையையும் பெற்றுக் கொள்ளும்படி தயவாய் அன்போடு அழைக்கின்றோம். இடம் ஏலிம் கிறிஸ்டியன் சென்டர், No. 1 மெக்லீன் ஸ்ட்ரீட், மவுண்ட் ஆல்பர்ட். மேலதிக விவரங்களுக்கு போதகர் விக்கி விக்னராஜா 0212-274-9856 என்ற தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே.
ரோமர் 7:24 ரோமர் 7:24 ஒரு மனிதனுடைய கதறுதல் எழுதப்பட்டிருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு மனிதன் கதறுகிறான், ஹூ வில் டெலிவர் மீ? யார் எனக்கு விடுதலை தருவாங்க? யார் எனக்கு விடுதலை தருவாங்க? ஐயோ, எனக்கு விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். எங்க போன விடுதலை கிடைக்கும்? யார் விடுதலை தருவாங்க? விடுதலைக்காக என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்து விட்டேன், ஒன்றிலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை, மாற்றம் வரவில்லை. யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? ஒரு மனிதனுடைய கதறுதல். இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த கதறுதலை பார்க்க முடிகிறாரு. உங்க உள்ளத்துல கூட ஒரு கதறுதல் இருக்கிறது. வெளியே சொல்லாவிட்டாலும், இந்த பாவத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க? இந்த அடிமைதனத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த வியாதியிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த பயத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த குழப்பத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த டிப்ரெஷன் மன அழுத்தத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த சாபத்திலிருந்து யார் விடுதலை தருவாங்க? ஐயோ, நான் இப்படி கஷ்டப்படுகிறேன், who will deliver me? யார் எனக்கு விடுதலை தருவாங்க? எவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டேன், எத்தனை இடத்துக்கு போயிட்டேன், இன்னும் விடுதலை உண்டாகலையே, யார் எனக்கு விடுதலை தருவாங்க? ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய உள்ளத்தில் இந்த கதறுதல் இருக்கிறது. ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். யார் விடுதலை தருவாங்க? நம்முடைய விடுதலைக்காக நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், அந்த சராசரங்களை சிருஷ்டித்து ஆண்டு நடத்துகிற அற்புதமான தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியம் என்ன? ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன், கவனமா கேட்டு ஜெபிக்கணும். முதலாவது, யோவான் 8:36 சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து அந்த பெயர், அந்த நாமத்தை சொல்லி இயேசுவே எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ணும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஏன்? நம்முடைய விடுதலைக்காக சிலுவையில் அவர்தான் தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சுமந்தார். அது 1 பேதுரு 2:24 இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்த 8:17 நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாய 53:4 நம்முடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகளை சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:13 நமக்காக சிலுவையில் சாபமாக்கப்பட்டார். அதனால அவர் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆனா அந்த விடுதலை நீங்க விரும்ப வேண்டும். நான் ஒரு அடிமைதனத்தில் இருக்கிறேன், இந்த மதுபானம் அடிமையாக்கி வைத்திருக்கிறது, இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் அடிமையாக்கி வைத்திருக்கிறது, இந்த செல்போன்ல இந்த காரியம் அடிமையாக்கி வைத்திருக்கிறது, என் வாழ்க்கையில இந்த மாதிரி அடிமைத்தனம் காணப்படுகிறது, அதனால நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, அதை விடவும் முடியவில்லை, சந்தோஷமாவும் இருக்க முடியல, ஒரு பெரிய போராட்டம், அப்படி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு விடுதலை வேண்டும் என்று நீங்கள் விரும்ப வேண்டும். அந்த விடுதலை தருகிற ஒரு இயேசு என்று விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் வந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்க வேண்டும். உடனே உங்களுக்கு விடுதலை. உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் விரும்புங்க. விசுவாசிங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை என்னால் மதுபான பழக்கம், போதை வசுகள், எந்த பாவ பழக்கமானாலும், எத்தனை வருட பழக்கமானாலும் விடுதலை. இங்க விடுதலை பெற்ற உடனே முதல்ல உங்களுக்கு சந்தோஷம், உங்க துக்கம் மாறிடும், உடைய குடும்பத்தாருடைய துக்கம் எல்லாம் மாறி சந்தோஷம் வந்துடும். அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். இரண்டாவது, இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வைத்திருக்கிற இன்னொரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? யோவான் 8:32 அங்கே இயேசு சொல்லுகிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்று இயேசு எதை சொல்லுகிறார்? யோவான் 17:17 இயேசுவை சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் சத்தியம். இந்த வேத வசனம், இதில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் பேசின வார்த்தைகள் சத்தியம், உண்மை. இந்த வசனத்துல ஒரு வல்லமை இருக்கிறது. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். எபிரேயர் 4:12 பைபிள்ல வாசித்தீங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இதுக்கு உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களோட பேசும். அதனால்தான் நீங்க வேதத்தை வாசிங்கன்னு சொல்றதுக்கு காரணம், இது தேவனுடைய வார்த்தை. இதற்குள்ளிருந்த ஆண்டவர் உங்களோட பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இதுக்குள்ள ஒரு வல்லமை உண்டு, அதுக்கு உயிர் இருக்கிறது. அது பேசும், அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய காயங்களை ஆற்றும், உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை இந்த வேத வசனத்திற்கு உண்டு. அதனால தான் இந்த வசனத்தை நீங்கள் கேட்கணும்னு சொல்லுவது. அதனால தான் நான் வந்து வியாதியஸ்தருக்காக சுகத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னால முதலாவது இந்த வசனத்தை சொல்லி அதன் பிறகுதான் ஜெபம் பண்ணுவேன். இந்த வசனம் வல்லமை உள்ளது. இந்த வசனத்துக்கு நீங்க செவி கொடுத்து இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதனாலதான் ஏன் அந்த வசனத்துக்கு அவ்வளவு பெரிய வல்லமை நினைக்கிறீங்களா? வேறு புஸ்தகத்துல 2 Timothy 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது, மனிதர்களை வைத்து கர்த்தரே அதை எழுதினார். அதனால்தான் அது தேவனுடைய வார்த்தை என்பது. அதுதான் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அதை விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். அதனாலதான் இது பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது, காட்ஸ் வேர்டு. அதனாலதான் இதுக்கு வல்லமை இருக்கிறது. அதனால்தான் இதை வாசிங்க. இதை வாசிக்கும் போது உங்களோட பேசும், உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் சொல்வதற்கு காரணம். மதத்தை பத்தி இதுல சொல்லப்படவே இல்லை. நம்மை உண்டாக்கின ஆண்டவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம், எதற்காக ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு என்ன நடக்கும், இனி உலகத்தில் என்ன நடக்கும், எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கிறது. இப்ப என்ன நடக்கிறது, நம்முடைய பிரச்சனை போராட்டத்தில் எப்படி வாழணும், எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கிறது. இது வாசிக்கும் போது நமக்கு சுகம் உண்டாகும். இது ஒரு ஔஷதம். கர்த்தருடைய வசனம் நல்ல மருந்து, இட்ஸ் எ மெடிசன் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க வாசித்து 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 அந்த வசனத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க நோய்கள் மறையும், வியாதியை குணமாக்குற வல்லமை உள்ளது. மறித்து போன உறுப்பை கூட திரும்பவும் உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. இயேசு ஒரு வார்த்தை சொல்ல, ஆசீர்வாதம் எழுந்துரு, இயேசுடைய வாய்ந்து புறப்பட்ட வார்த்தை மறித்து போன அவனுடைய சரீரத்துக்குள்ளே உயிரை கொண்டு வந்து விட்டார். வாலிபனை எழுந்துரு என்று உனக்கு சொல்கிறேன் இயேசு சொல்றார். மறித்து போன வாலிபனுடைய அந்த உறுப்புகள் உயிர் பெற்று எழும்புகிறது. அதுதான் இயேசுடைய வார்த்தையின் வல்லமை. அந்த வல்லமை தான் இந்த வசனம். இதை நீங்க அதனால்தான் காது கேட்க நீங்க வாசிக்கணும். அதனாலதான் சொல்றேன், பைபிள் வாசிங்க. வசனம் சும்மா கடமைக்கு பேருக்கு வாசிக்காதங்க. இதை வாசிக்கும் போது உங்களுடைய காதுல கேட்கிற மாதிரி வசனத்தை வாசிங்க. அதனால்தான் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது வசனத்தை சொல்லி வசனத்திலிருந்து பிரசங்கிக்கிறேன். என்னுடைய வார்த்தை 1000 சொன்னாலும் அதுல எல்லாம் வல்லமை, இந்த வேத வசனத்துல தான் வல்லமை இருக்கிறது. அதனால இந்த வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க விடுதலை. வியாதிஸ்தருக்கு இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு ஜீவனுடைய சரீரத்துக்குள்ள இறங்கும். என்ன, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வசனம் விடுதலையாக்கும்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அதனால நான் கொடுக்கிற கைப்பிறதியில என்ன இருக்குது, வசனம் இருக்கிறார். அந்த வசனம் மக்களோட பேசுகிறாரு, அந்த வசனம் மக்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த வசனத்துல தான் வல்லமை, தேவனுடைய வார்த்தை. பாருங்க, 3வது கடைசியா இன்னொரு காரியம் பாருங்க, 2 Corinthians 3:17. 2 Corinthians 3:17 கத்தரே ஆவியானவர், கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. யார் என்ன விடுதலை ஆக்குவார்கள் என்று கலங்கி நிற்கிறீங்கல்ல, இயேசுவின் நாமத்தை சொன்னால் விடுதலை. இந்த வசனத்தை விசுவாசித்து வாசித்து அந்த வசனத்துக்கு செவி கொடுத்தால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். அதனால தான் நீங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, துதிங்கன்னு சொல்லும் போது துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் ஆவியானவராக உங்களுடைய வீட்டுக்குள் இறங்குவார். அவர் இறங்கிட்டு அவங்க விடுதலை தான். சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், பில்லிசோனி அறுக்கப்பட்டு விடும், பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், பயம் விலகிவிடும், மரண கட்டுகள் மாறிவிடும், அற்புதமான சுகம் உண்டாகும். துதித்து ஆராதிக்கும் போது ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கும். அங்க இறங்கும் போது அந்த எப்படிப்பட்ட வியாதிஸ்தரும் சுகம் அடைவாங்க. ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை இப்ப அந்த ஆவியானுடைய பிரசன்னுடைய வீட்டுக்குள்ள இறங்கி இருக்கிறது. நீங்க இருக்கிற இடத்துல ஆஸ்பத்திரியில நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல ஆவியானுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. எங்கே துதியும் செபமும் இருக்கிறதோ அங்க ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கும். இங்க வந்து 24 மணி நேரமும் ஜெபம் இருக்குது. இப்ப 24 மணி நேரமும் வர்ஷிப் ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கிறாரு. அதனால தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறாரு. அதனால தான் சொல்லுவாங்க, வீட்டுல குடும்ப ஜெபம் பண்ணுங்க, உங்க வீட்டுல ஆண்டவரை துதித்து பாடுங்க. உங்க வீட்டுல துதித்து பாடி பாடி ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ள இறங்கும். அந்த ஆவியானுடைய பிரசன்னம் இருக்க இருக்க நோய்கள் மறையும், பிசாசன் கட்டுகள் விலகும், பில்லிசோனிய வல்லமை அழியும், விடுதலை உண்டாகும். அதற்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கலங்குறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார்.
என்